It's story time.
ஒரு நாட்டில் இருந்த செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அவருக்கு தீர்வு கிடைச்சுதானே, இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேஜிக் போர்ட் சேனல்ல நம்ம ஸ்டோரிஸ் இப்ப அனிமேஷன்ல வருது. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மேஜிக் போர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. காவிரி கரை ஓரமா குடகு நாடுன்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு மனோகரன். அவரு நீதி நேர்மை தவறாம ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால மக்களுக்கும் அவர் மேல நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. குடகு நாட்டில் இருந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய கோவில் கட்டணும்னு மனோகரனுக்கு ரொம்ப வருஷமா ஒரு ஆசை இருந்துகிட்டு இருந்துச்சு. கோவில் கட்டுறதுக்கான இடத்தை தேர்வு செய்யறதுக்கு அவர் ஒரு குழுவை நியமிச்சாரு. அந்த குழுவில் இருந்தவங்க குடகு நாடு முழுக்க சுத்தி பார்த்து கோவில் கட்டுறதுக்கு சரியான இடத்தை தேர்வு செஞ்சாங்க. மனோகரனும் அவங்க கூட ஒரு நாள் போய் அவங்க தேர்வு செஞ்சிருக்கிற இடத்தை பார்வையிட்டாரு. அந்த இடம் மனோகரனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த இடத்திலேயே கோவில் கட்டலாம், கோவிலுக்கான மாதிரி வரைபடத்தோட என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அரண்மனைக்கு திரும்ப வந்தாரு. அடுத்த 10 நாளைக்குள்ள கோவிலுக்கான மாதிரி வரைபடத்தை தயார் செஞ்சு அதை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போய் மனோகரனை பார்த்தாங்க. மனோகரனோட மனசுல கோவில் பெரிய கோவிலா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஆனா மாதிரி வரைபடத்துல இருந்த கோவில் அவரு எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய கோவிலா இல்ல. இதை இன்னும் கொஞ்சம் பெரிய கோவிலா கட்ட முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பிவிட்டாரு. அடுத்து வந்த 2 நாளைக்குள்ள அவங்க வேற ஒரு மாதிரி வரைபடத்தை போட்டு எடுத்துக்கிட்டு போய் மனோகரன் கிட்ட அந்த படத்தை காட்டினாங்க. இப்ப அவங்க காட்டின வரைபடம் மனோகரனுக்கும் ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அரண்மனையோட ஆஸ்தான ஜோதிடர் அவங்க தேர்வு செஞ்சிருக்கிற இடத்தையும் மாதிரி வரைபடத்தையும் பார்த்துட்டு அடுத்த வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தினா அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு இன்னும் 14 மாசமே பாக்கி இருந்துச்சு. அதுக்குள்ள கோவில் கட்டி முடிச்சிட முடியுமா அப்படின்னு மனோகரன் கேட்டப்போ அங்க இருந்த ஸ்தபதிகளும் கட்டிட கலைஞர்களும் 14 மாசத்துக்குள்ள கோவிலை கட்டி முடிச்சு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கோவிலோட மாதிரி வரைபடத்தை மாத்தி பெரிய கோவிலுக்கான மாதிரி வரைபடத்தை வரையும் போது அந்த குழு ஒரு விஷயத்தை கவனிக்கிறதுக்கு தவறி இருந்தாங்க. அந்த கோவிலோட பின்பக்கம் வடகிழக்கு மூலையில ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியோட குடிசை இருந்துச்சு. அந்த இடமும் கோவிலோட மாதிரி வரைபடத்துக்குள்ள வந்ததுனால அந்த குடிசை இருந்த இடமும் கோவில் கட்டுறதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ராஜா கிட்ட இந்த விஷயத்தை இப்பவே சொல்லிடலாமா அப்படின்னு கட்டிட கலைஞர்கள் கேட்டப்போ அங்க இருந்த அதிகாரிகள் ஒரு சின்ன குடிசை தானே, அவருக்கு கொஞ்சம் பணமும் குடிசை கட்டுறதுக்கு வேற ஒரு இடமும் கொடுத்துட்டா அவரு காலி பண்ணிடுவாரு, நீங்க வேலையை ஆரம்பிங்க, 14 மாசத்துக்குள்ள கட்டி முடிக்கணும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. அந்த குடிசையில இருந்த செருப்பு தைக்கிற தொழிலாளியோட பேரு பெரியண்ணன். அவருக்கு மனைவியோ குழந்தைகளோ இல்ல. 3 தலைமுறையா அவரோட குடும்பம் அந்த குடிசையிலேயே தான் இருந்துச்சு. பெரியண்ணனுக்கும் ரொம்ப வயசாயிட்டதுனால முன்ன மாதிரி அவரால ரொம்ப வேலை செய்ய முடியல. அவரு சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு தானே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்த குடிசையில தங்கி இருந்தாரு. பெரியண்ணனை பத்தி கவலைப்படாம அவரோட குடிசை இருந்த இடத்துக்கு பின்னாடி கோவில் கட்டுற வேலை ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்து வந்த 1 வருஷத்துக்குள்ள கோவில் கட்டுற வேலைகள் பெரும்பாலும் முடிஞ்சிடுச்சு. இப்ப கட்டிட கலைஞர்கள் அதிகாரிகள் கிட்ட சொன்னாங்க, நாளையிலேந்து நாங்க கோவிலோட மதில் சுவரை கட்டுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க போறோம், நீங்க அந்த குடிசைய கொஞ்சம் காலி பண்ணி கொடுத்துட்டா மதில் சுவர் அந்த இடத்துல தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை நாளா பெரிய அண்ணனை மறந்திருந்த அதிகாரிகள் அவரோட குடிசைக்கு போய் அவரை பார்த்தாங்க. நீங்க இன்னைக்கே இந்த குடிசைய காலி பண்ணி இடத்தை எங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க, உங்க குடிசை இருந்த இடத்து மேலதான் கோவிலோட மதில் சுவர் வரப்போகுது அப்படின்னு அதிகாரிகள் சொன்னதும் பெரிய அண்ணனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. தன்னோட வீட்டுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய கோவில் வருதுன்னு அவரு நினைச்சாரே தவிர கோவிலோட ஒரு பகுதி தன்னோட குடிசை இருந்த நிலத்து மேல வரும்னு அவரு எதிர்பார்க்கவே இல்லை. அவரு அந்த அதிகாரிகள் கிட்ட, என்ன திடீர்னு வந்து இப்படி கேக்குறீங்க? மூணு தலைமுறையா என்னோட குடிசை இந்த நிலத்துல தான் இருக்கு. இந்த குடிசையும் அது இருக்கிற நிலமும் எனக்கு சொந்தமானது, ராஜாவுக்கு சொந்தமானது இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதிகாரிகள் அவர்கிட்ட ரொம்ப கடுமையா, ராஜாவுக்கு கோவிலை கட்டி முடிக்கிறதுக்கு இந்த இடம் தேவைப்படுது, அதனால தகராறு பண்ணாம உடனே இந்த இடத்த காலி பண்ணி எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பெரிய அண்ணன் அவங்க கிட்ட சொன்னாரு, இந்த வயசான காலத்துல இருக்கிற வீட்டையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன நடுத்தருவழியா நிக்க முடியும்? ராஜா மனோகரன் நீதி நேர்மை தவறாம ஆட்சி செய்யறாருன்னு எனக்கு தெரியும். அவரு கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அதிகாரிகள் அவர்கிட்ட, வேற இடத்துல குடிசை கட்டுறதுக்கு உங்களுக்கு நிலமும் பணமும் நாங்க கொடுத்துடுறோம், இந்த இடம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா பண ஆசை காட்டியும் மிரட்டி பார்த்தும் கெஞ்சி பார்த்தும் பெரிய அண்ணனை அவங்களால பணிய வைக்க முடியல. அதிகாரிகள் அவரோட குடிசையிலேருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு வந்து ஆலோசனை நடத்த ஆரம்பிச்சாங்க. அந்த குடிசை இருக்கிற நிலம் நமக்கு கிடைக்காம கோவிலோட சுற்றுச்சுவரை கட்டி முடிக்க முடியாது, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. அவரை அடிச்சு போட்டுட்டு அவரோட குடிசையை இடிச்சு தள்ளிடலாம் அப்படின்னு ஒரு அதிகாரி சொன்னாரு. இன்னொரு அதிகாரி, இல்ல அது பெரிய பிரச்சனை ஆயிடும், அதுக்கு பதிலா அவரை ஒரு ரதத்துல ஏத்தி வேற ஏதாவது ஒரு நாட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வந்துடலாம், கையில பணமும் இல்லாம அவரால திரும்பி இந்த இடத்துக்கு வரவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுல ஒரு அதிகாரி மட்டும், இல்ல இது ராஜாவுக்கு தெரிஞ்சா நாம எல்லாருமே சிறைக்கு போக வேண்டியதுதான், அதனால இது இப்பவே ராஜாவோட கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு. வேற வழியே இல்லாம எல்லா அதிகாரிகளும் ராஜாவை போய் பார்த்து நடந்ததையெல்லாம் சொன்னாங்க. ராஜா அந்த அதிகாரிகள் கிட்ட, தப்பு உங்க மேலதான், பெரிய மாதிரி வரைபடம் தயாரிக்கும் போது எங்கிட்டையும் கேட்காம அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்டையும் கேட்காம அவரோட நிலத்தை எப்படி நீங்க மாதிரி வரைபடத்துல சேர்த்துக்கலாம், இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொன்னாரு. அதிகாரிகள் ராஜா கிட்ட, கோவிலுக்காக நிலத்தை கேட்கும் போது கொடுத்துடுவாருன்னு நாங்க நினைச்சோம், அவருக்கு வேற ஒரு இடத்துல குடிசை கட்டுறதுக்கு பணமும் நிலமும் கொடுக்கறதா சொல்லியும் அவர் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, அவரோட நிலம் இல்லாம கோவிலோட சுற்றுச்சுவர் முழுமையடையாது, இப்ப எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொன்னாங்க. மனோகரன் அவங்க கிட்ட, நான் இந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் என்னோட நாட்டு மக்கள் கிட்டேந்தே அவங்களோட நிலத்தை நான் பிடுங்கிக்கிறது பெரிய தப்பு, அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி அவரோட முழு சம்மதத்தோட அந்த இடத்த நமக்கு கொடுக்கலன்னா வேற ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துல மறுபடி முதல்லேருந்து கோவிலை கட்ட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அதிகாரிகள் எல்லாம் வேற வழி இல்லாம பெரியண்ணனோட குடிசைக்கு வந்து ஒவ்வொருத்தரா அவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. பெரியண்ணன் அவங்க கிட்ட, சரி நான் யோசிச்சு பாக்கறேன், ஆனா என்னோட முடிவை நான் நேர ராஜா கிட்ட தான் சொல்லுவேன், அதனால ராஜாவை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்டதும் ஒரு அதிகாரி ரொம்ப கோபத்தோட, நீ சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளி, உன்னை அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு போய் ராஜாவை சந்திக்க வைக்கணுமா அப்படின்னு கேட்டாரு. பெரியண்ணன் அவங்க கிட்ட, நான் அரண்மனைக்கு வந்து ராஜாவை சந்திக்கணுங்கிறது இல்ல, ராஜா இந்த கோவிலை பார்வையிட வரும்போது கோவில் வாசல்ல வச்சு ஒரு நிமிஷம் ராஜாவை பார்த்தா போதும் அப்படின்னு சொன்னாரு. அதிகாரிகள் தயங்கி தயங்கி ராஜா கிட்ட இத சொன்னப்போ, அவரு கேக்கறதுல ஒன்னும் தப்பில்ல, நான் கோவில பார்வையிட வரும்போது அவரை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ராஜா கோவில பார்வையிட வந்தப்போ அதிகாரிகள் பெரியண்ணனை கூட்டிக்கிட்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. பெரியண்ணன் அவர்கிட்ட, இந்த கோவிலோட சுற்றுச்சுவரை கட்டி முடிக்கிறதுக்கு என்னோட குடிசையும் அது இருக்கிற நிலமும் வேணும்னு அதிகாரிகள் எங்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. மனோகரன் அவர்கிட்ட, உங்க முழு சம்மதத்தோட இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்தா கோவிலோட வேலை நிறைவடையும், அதுக்காக உங்களுக்கு வேற ஒரு இடத்துல நிலமும் அதுல குடிசையும் கட்டி கொடுத்து நிறைய பணமும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு.
பெரிய அண்ணன் அவர்கிட்ட பணத்தால எல்லாத்தையுமே வாங்க முடியாது ராஜா. மூணு தலைமுறையா என் குடிசை அதே இடத்துல தான் இருக்கு. நான் பிறந்து வளர்ந்ததும் எங்க அப்பா தாத்தாவோட விளையாடினதும் இந்த குடிசையில தான். அந்த நினைவுகள் என் மனசுல இருக்கு. இந்த வயசான காலத்துல அந்த நினைவுகள் மட்டும்தான் எனக்கு நிம்மதியை தருது. அந்த நினைவுகளுக்கு விலையே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இப்ப ராஜா அவர்கிட்ட, உங்க உணர்வுகள் எனக்கு புரியுது. உங்களோட நினைவுகளை நான் அழிக்க விரும்பல. நான் வேற இடத்துல கோவில் கட்டிக்கிறேன். நீங்க அந்த குடிசையிலேயே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ராஜா சொன்னதை கேட்டதும் அதிகாரிகளுக்கு ரொம்ப ஏமாற்றமாயிடுச்சு. பெரியண்ணன் அந்த இடத்திலேருந்து கிளம்பினாரு. ஆனா கொஞ்ச தூரம் நடந்து போனவரு மறுபடியும் ராஜா கிட்ட வந்து, என்னோட குடிசை இருக்கிற நிலத்தை நீங்க எடுத்துக்கங்க, நான் முழு சம்மதத்தோட அதை உங்களுக்கு தரேன். ஆனா ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்களே என்னோட குடிசைக்குள்ள வந்து எங்கிட்டேந்து அதோட பத்திரத்தை கையில வாங்கிக்கணும் அப்படின்னு கேட்டாரு. பெரியண்ணன் அப்படி கேட்டது ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருந்துச்சு. அவரு பெரியண்ணன் கிட்ட, உங்க நினைவுகளை அழிக்க கூடாதுன்னு தான் அந்த இடம் வேண்டான்னு நான் சொன்னேன். இப்ப நீங்களே அந்த இடத்த தரேன்னு சொல்றீங்க. வயசான காலத்துல உங்களுக்கு அந்த நினைவுகள் தேவையில்லையா அப்படின்னு கேட்டாரு. இப்ப பெரிய அண்ணன் அவர்கிட்ட சொன்னாரு, அந்த நினைவுகள் என் மனசுல அப்படியேதான் இருக்கும். அதை யாராலையும் அழிக்க முடியாது. ஆனா அந்த நினைவுகள் கூட ஒரு கோவிலை கட்டுறதுக்கு நான் என்னோட நிலத்தை கொடுத்தேன் அப்படிங்கிற நினைவும் எனக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நிலத்தை ராஜாவே என்னோட குடிசைக்குள்ள வந்து என் கையிலேந்து அந்த பத்திரத்தை வாங்கிக்கிட்டாருங்கிற நினைவும் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. மனோகரன் கொஞ்சம் கூட தயங்காம பெரியண்ணன் கூடவே அவரோட குடிசைக்குள்ள போய் அவரு முழு சம்மதத்தோட கொடுத்த பத்திரத்தை வாங்கிக்கிட்டு அவருக்கு நிறைய பணமும் அந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே அவரு சௌகரியமா தங்கறதுக்கு ஒரு வீடும் கொடுத்தாரு. அவரு பெரியண்ணன் கிட்டேந்து பத்திரத்தை வாங்கும்போது, இந்த நினைவுகள் மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு இன்னொரு நினைவும் தரப்போறேன். இந்த கோவில்ல இனிமே முதல் மரியாதை நாட்டோட ராஜாவுக்கு கிடையாது, உங்களுக்குத்தான் அப்படின்னு சொன்னாரு. பெரியண்ணனை அந்த இடத்திலேருந்து துரத்தி விடணும் அப்படின்னு நினைச்ச அதிகாரிகள் எல்லாரும் ராஜா சொல்றத கேட்டு வாயடைச்சு போய் நின்னுகிட்டு இருந்தாங்க.
இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.